పాతుం కర్ణాంజలిమృతం ఇహ యుజ్యతే సదుపదేశః కిం గురుతాయా మూలం యదేతద ప్రార్థితం నామ కిం గహనం స్త్రీచరితం కశ్చతురో యో న ఖండితస్తేన కిం దుఃఖమ సంతోషః కిం రాఘవమధమతో యాంచ కిం జీవితమనవద్యం కిం జాగ్యం పాఠతోపి అనభ్యాసః కో జాగర్తి వివేకి కా నిద్రా మూఢతా జంతో. ప్రశ్నోత్తర రత్నమాలిక. பிரச்சனங்கள் சமாதானங்கள். இது ஒரு மாலையா நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்கார் இந்த பிரகரணத்துல ஆச்சாரியார். வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் கேள்விகள் தான் தெரியும், ஆனா அதனுடைய ஆன்சர் என்னன்னா இன்னதுன்னு கரெக்டா தெரிய முடியல, ஒரு பாகம் தெரியல. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் உபயோகப்படக்கூடியது இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சர்னு நமக்கு தெரியல. ஆகையால் அவைகளை நமக்கு சொல்ற இந்த சமாதானங்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்க்கணும். டிஸ்பாஷனேட்டா இருக்கணும், சமயத்துக்கு தகுந்தா போல பேசப்படாது. சமயத்துக்கு தகுந்த மாட்டலாடலே அதெல்லாம் கூட இருக்கு. கரெக்டா சொல்லணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படுறா போல சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அத சாஸ்திரங்கள் வாசிக்க போதிலும் என்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாதான விதமா இருக்க அத ஆச்சாரியர் அந்த சாஸ்திரங்களுக்கு மேல இருந்து கொண்டு லோகத்துல எப்படி ஜனங்கள் இத பாக்கிறாங்கிறதையும் பார்த்து சமாதானம் சொல்லியிருக்க. ஏன்னா மேலோட சமாதானங்கள் பார்த்தோமையான இவ்வளவுதானா அப்படின்னு தோன்றது. ஆனா இதுதான் சமாதானமாக இருக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நேற்று வரைக்கும் பார்த்தது கிம் குருதாயா மூலம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லோராலையும் போற்றப்படணும், உயர்ந்தவனாகவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு குருவாக அந்த நிலையில இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தருடைய காசை எதிர்பார்க்க கூடாது. நாம யாரிடத்தையும் இது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கப்படாது. அப்படி ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய காசையும் கேட்காம இன்னொருத்தருடைய பொருள் எதுலையும் ஒரு ஆசை இல்லாம இருந்தானேயானால் அவன் வாழ்க்கையில முன்னேறுவான், அவனை குருன்னு எல்லோரும் போட்டது அப்படின்னு. யாரிடத்திலையும் எதிரத்திலையும் வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கப்படாது. அப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன வேணும் பிராரத கர்மா இருந்தா போல வரத்தானே போறது. நீங்க எனக்கு வேணும், நீங்க என்ன கேட்கறது? அப்படி ஒரு மனுஷன் இருந்தா அவன் நேச்சுரலி உயர்வான். லோகத்துல எப்படி இருக்கன்னா என்ன ஸ்தோத்திரம் பண்ணதோ என்ன மரியாதை பண்ணதோ எனக்கு கிவ் ரெஸ்பெக்ட் சொல்றேன்னா வரவே வராது. ஆனா எப்படின்னா நீங்க அந்த அளவிற்கு வளரணும். நீங்க வளர்ந்ததுன்னா எல்லோரும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்க போறேன். மனுஷியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தோட உயர்ந்ததாக வளர்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த சத்குணங்களை வரவழைச்சுக்கணும் இப்படிங்கறத உண்மையான தத்துவம். இது எப்பொழுதும் இருக்கவே ஆனால் எல்லோருமே உங்களை மதிக்க போற அப்படிங்கிற வரைக்கும் அது சொன்ன. அதற்கு பிறகு இப்பொழுது சொல்ற கிம் கஹனம். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எது? கஹனம்னு சொல்ற சாஸ்திரம் வாசிக்கிறது கஷ்டம், லோகத்துல நல்ல பேர் வாங்கறது கஷ்டம், இவைகள்ல நம்ம நினைக்கிறோம். ஆனா கிம் கஹனம், நிஜமாகவே கஷ்டமானது என்ன அப்படின்னு கேட்டார். ஸ்ரீசரிதம் சமாதானம். யாரு சன்னியாசி சொல்றார்? எல்லாத்தையும் திறந்தவர், 8 வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டவர், 32 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முடித்தவர் அவர் சொல்றார். ஏன்னா மனுஷனுக்கு நிஜமா கஷ்டம் ஆரம்பிக்கிறது எப்பன்னு 32 வயசுக்கு மேல. அது வரைக்கும் கஷ்டங்கள் வரலாம், ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்றதுக்கு வேண்டியதான சரீரத்துல ஒரு பலமும் மானசிகமான பலமும் துணிச்சலும் இருந்தது. அதனால கஷ்டம் கஷ்டமா தோணல. மனுஷ ஒரு 32-35 வயசு வரைக்கும் கட்டங்கள் ஒன்னும் தோணல, சரினா இது வந்து பாத்துக்கலாமே அப்படின்னு தான் போயிட்டு இருக்காளே தவிர வேற சொல்வா ஐ கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் டு மீ. இதெல்லாம் பேசிட்டு இருப்பா. எப்படா உடம்புல அந்த திமிருங்கிறல அது சரியான வார்த்தை இல்ல, ஆனா இருக்கிற பரியந்தம் புரியறதுக்காக சொல்ற. ஆனா உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல சக்தி குறைய ஆரம்பிச்சப்ப சின்ன கட்டமே மலை மாதிரி தோன்றதுங்க. அப்ப எது ரொம்ப கஷ்டம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் இருக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா, எது கஷ்டம் இது யோசனை பண்ணினா ஸ்ரீ சரீரம் சமாதானம் வேற எது வரைக்கும் எங்கேயும் இல்லாம ஏதோ ஒரு நியூ கார்னர்ல இருந்து வந்தது பெண்களின் வாழ்க்கை நல்லவே இல்லையே. அவளும் நம்ம மாதிரி தானே இருக்க, இன்னும் சமயத்துல உங்களை விட நாங்க வருஷத்தையும் சொல்ற அளவுக்கு இருக்கா. உமன் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கா, நன் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கா, சொல்ற வீட்டுக்கு ரேஷன் கார்டுல ஹெட்னு பேர் இருக்கே தவிர தாசனான் இருக்கா. இப்படின்னு சொல்லிட்டே போலாம், அது நியாயம் இல்லை. ஆனா இப்படி சொல்லக்கூடியதான ஆச்சாரியாருடைய மனசுல அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பாருங்க. இதுக்கு சாதாரணமா என்ன சொன்னா ஸ்திரீகளுடைய நடத்தைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது இல்ல, ஸ்திரீ சரீரம் ஒரு பெண்ணா இருந்து பிறந்தாங்கன்னா அவளுடைய நிலை என்ன அப்படின்னு பாருங்க. பெண்ணா பிறந்தா அது குறைச்சல்னு சொல்லல. நம்ம தேசத்துல நம்ம வைதிக சம்பிரதாயத்துல ரெண்டு பேரையும் சமானமாகத்தான் சொல்லியிருக்கு. எப்படின்னா முதல் முதல்ல பெண்கள் எப்படி பிறந்தா நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது. முதல்ல மனுன்னு ஒருத்தர் இருந்தார், அந்த மனுவானவர் தான் நினைச்சார் எப்படின்னு, நான் ஒண்டியா இருக்கேன் வெறும்னு ஒருத்தர் தான் இருக்காரு உலகத்துல ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல பேச்சு தொலைக்காத ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தான் தன்னுடைய சரீரம் எப்படி இருக்கோ அதுக்கு ரெண்டு மடங்காக தன்னை நினைச்சாரோ, அப்படி ஊவி போனா எப்படி இருக்குமோ அப்படி நினைச்சார். நினைச்ச பிறகு அத ரெண்டா ஆகும்படி மனசு ரெண்டா இருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சா, நகமாகவே ரெண்டாயிடுத்து ஆண் வடிவமாகவும் பெண் வடிவமாகவும் ஆச்சு. அப்படின்னாச்சா அதுக்கப்புறம் இந்த பெண் வடிவமானவளுக்கு கலவள அவளை பார்த்து இவர் மோகித்தார். அவர் பார்த்தாளா அந்த அம்மா என்ன இவர் தானே சிருஷ்டி பண்ணினார், இவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பாக்குறாள, இது சரியா இல்லையே வாழ்க்கையில லோக நியாயத்துக்கு விரோதமாச்சு அப்படின்னு அந்த அம்மா ஓடினாளாம். ஓடும் பொழுது இவரும் பின்னால ஓடினார். ஓடும் பொழுது என்ன ஆச்சுன்னா இவர் வேகமா ஓட தொடங்கினார். அந்த அம்மா பார்த்தாளாம் நம்ம இப்படி இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு பெண் குதிரையா ஆனாளாம். ஏன்னா குதிரை தானே வேகமா ஓடும், இவர் என்ன பண்ணினாதான் ஆண் குதிரையா மாறினார். அப்படி போச்சு. அப்புறம் அந்த அம்மா கழுது பெண் கழுதியமானார், இவர் ஆண் கழுதியானார், அதுக்கப்புறம் வரிசையா அவர் ஆண் யானை பெண் ஆணையானார், இவர் ஆண் யானையானார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை எண்ணங்களும் உண்டாச்சு. இதான் முதல் முதல்ல உலகமானது எப்படி பறந்தது எனக்கூடியதான சரித்திரம் வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லியிருக்குன்னா அதனால டைம் லிமிட்டை சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வேதிக் பீரியட் அப்படிங்கிறான் இந்த இங்கிலீஷ்காரெல்லாம், அது இல்ல நமது அனாதி சம்பிரதாயமா வந்து விவகாரம் என்ன. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிச்சது, ஒரே பதார்த்தத்தை ரெண்டா பிரிச்சு ஒன்னு ஆணாகவும் ஒன்னு பெண்ணாகவும் ஆனதாக சொல்லிருக்கு சுக்ல யஜுர்வேதத்துல. அதனால்தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வச்சால் சதரூபா, 100 ஃபார்ம்ஸ். 100 சொன்ன சம்ஸ்கிருதத்துல நிறைய அர்த்தம், இன்பினிட் ஃபார்ம்ஸ். அத்தனை உருவங்களாக அவனால், அத்தனை உருவங்களாக மனுவானால், சுவயம்பவமனு முதல் மதத்தை சுவயம்பவம், சுவயம்பவனும் சார்வச்சமனும் ரைவசமனும் தாமசமனும் அப்படின்னு வந்து இப்ப நீங்க இருக்க கூடியதான மனுவுக்கு என்ன பேரு வைவஸ்வதமனு பேர். அதனால்தான் காலமே சங்கல்பம் பண்றப்ப வைவஸ்வதமன் மந்திரே கலிதே பிரதம பாதே சொன்னா இந்த வைரஸ்வத மனோங்கிறது இப்ப இருக்கிறது இது எட்டாவது மனு, ஏழு மனு ஆயிடு. அப்படி இருக்கக்கூடியதான நிலையில மனு சதரூபான அங்கிருந்து பிறந்தது இப்படி வந்தது. இதனால வந்து பெண்களை குறைச்சலாக வயதுன்னு சொல்லிருக்க அதிகமாக வயதுன்னு சொல்றதுன்னு வரல. ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ரோல்ஸ் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணிருக்க, இப்படி இருந்தா இவ இதை பண்ணிடும், அப்படி இருந்தா அவ அதை பண்ண, அவ்வளவு. வசதி தாழ்த்திங்கிற விவகாரம் எங்கேயும் வேதத்துல சொல்லலை, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வசதி தாழ்த்திங்கிற மனப்பான்மை மனுஷியாருடைய மனசுல எங்கிருந்து வந்தது, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்னால வந்தது. அது வரைக்கும் யாரும் சொல்ல, ஒரு காரியத்தை இன்னொரு பண்ணணும், இன்னொரு காரியத்தை இன்னொரு பண்ணணும் கம்பேர் பண்ண முடியுமா? ஓட்ட பந்தயத்துக்கும் ஸ்லோ சைக்கிள் ரேஸுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? யார் வசதின்னு ரெண்டும் ஒன்னா இருந்தா தானே இரு வசதியா தாழ்த்தியான்னு சொல்றதுக்கு, அப்படி இல்லவே இல்லை. ஆனாலும் மனுஷியாருடைய மனசுல பூந்து இருக்கு, இது வெஸ்டர்ன் கல்ச்சர், அதை விட்டுருந்தோம். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணாக ஒத்தி பிறந்திருக்காள்னு சொன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன, அது கொஞ்சம் கவனிக்கணும். பெண்ணா பிறந்த பிறகு முதல்ல இருந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்ன கஷ்டம், சாரீரிகமான கஷ்டம், எல்லோருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சரீரத்துல கஷ்டங்கள். ஆம்பளைங்க வியாதியே வராத கேட்க கூடாது, இது வருது. உங்களுக்கு வியாதி வந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லிவிடுறேன், அவளுக்கு வியாதி இருந்தா சொல்ல முடியாது. அதோட இல்லாம எப்பொழுதுமே இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணக்கூடியதான நிலையில தான் அவ, இது இந்த நாட்டு பெண்கள்ல உலகத்துல இருக்கிற பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நம்மூர் பெண்கள், மிடில் கிளாஸ்ல பெண்கள் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடைய ஒரு நிலையும் யோசனை பண்ணி இங்க பதில் சொல்லிருக்கு. முதல்ல சாரீரிகமான சிரமம், அதற்கு பிறகு எப்பொழுதுமே மற்றவர்கள்லாம் இந்த அம்மாவை கவனிச்சுட்டு இருக்கான ஒரு கவலை, இது கொஞ்சம் கவனிக்கணும். இது நமக்குள்ள கொஞ்சம் இருக்கு சார், நம்ம இப்படி இருந்ததுன்னா நம்மளை பத்தி என்ன சார் நினைப்பா உலகத்துல அப்படின்னு சொல்றேன். உலகத்துல ஒன்னும் நினைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு இது போல ஆயிரம் கவலை இருக்கு. உங்களை பத்தி யாருமே கவனிக்கிறது இல்ல. விவகாரம் என்னன்னா அவனவனுக்கே 50 காரியக்கிரமங்கள் இருக்கு, அதனால உங்களை நோட் பண்றது இல்ல, இது முதல்ல விட்டுணும். ஆனா அவ பேசுறாள சார் என்ன பத்தின்னா, அது பேசுறது அவளுடைய சுபாவம், தேளுக்கு கொட்டிண்டே இருக்கிறது சுபாவம், அதே போல பேசிண்டே இருக்கிறது மனுஷியாளுக்கு சுபாவம். நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணிட்டு இருந்தா போதிலும் அவ உங்களை பத்தி ஏதாவது கமெண்ட் மாதிரி அடிக்காம இருக்க முடியாது வாழால. சில பேருடைய சுபாவம், சில பேர் கண்ணு நிற்க தப்பு நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல விடுங்கோம்பா, சில பேர் ஒண்ணும் இல்லாதவனா அந்தம்மா அப்படி இருக்க பத்தியா அப்படின்பா, அது கணக்கு இல்ல. ஆனா விவகாரம் என்ன, ஒரு பெண்ணானவள் அவ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, விவாகம் ஆடுறது வரைக்கும், விவாகம் ஆன பிறகு புக்காத்துல அவ சௌக்கியமா இருந்தா தான் பிறந்தாத்துல அவளுக்கு ஒரு கௌரவம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா ஆத்துக்காரர்களோ அந்த ஆத்திரிகள் சொன்னா அவ அண்ணன் தம்பிகள் சண்டைக்கு வந்துருவான்னு ஒரு பயம் இருந்தா தான் இங்க பத்திரமா பாத்துருவான். அதே மாதிரியே குழந்தாத்துல இவளுக்கு கௌரவம் எப்படி இருக்குன்னா, ஆத்துக்காரரோடய அவளுடைய சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சாத்தான். 4-5 பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணுக்கு சரியா அமையல ஆத்துக்காரர் இல்ல, அவ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னா சொந்த அம்மாவா என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல, நான் என்ன பண்றதுப்பா, என்ன அம்மா இப்படி பேசலாம, நான் என்ன பண்றது விவகாரம். அப்ப என்ன, ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஃபைன் பேலன்ஸ், கொஞ்சம் தப்பினாலும் சரி அந்த அம்மா மேலதான் தப்பு போட்டுருவான். என்ன பண்றது, இப்ப இதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும், எல்லோரையும் தண்ணி கட்டிக்கணும், யாரிடத்துலயும் உபயோக சண்டை போட முடியாது. ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துல யார் நமக்கு உதவாளோ, யாருடைய தரவு நாட வேண்டி இருக்கோ அப்படிதான் வாழும். சில்லு துருபா இருந்தாலும் பல்ல குத்திக்க உபயோகப்படுங்கிற மாதிரி, சின்ன பேரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனை அரவணைச்சு அவனுக்கு என்ன குட் புக்ஸ் வச்சுக்கணும். அப்படி இருந்தா தான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தான் மட்டும் போறதில்ல, எல்லோரும் சௌக்கியமா இருந்தாதான் சௌக்கியமா இருக்க முடியும். ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆத்துக்காரர் தன்னை ஒழுங்கா பாத்துக்கணும், மாமியார் மாமனார் சண்டை போடாம இருக்கணும், அதே போலயே தன்னோட வீட்டுல இருக்கிற மற்றவர்கள்லாம் இருக்க பாத்தீங்களா, அவளோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எத்தனையும் இருந்தாலும் அத்தனைக்கு மேல தர்மத்துக்கு விரோதமா போகப்படாது. இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வாழ்ந்தாதான் அந்த மாதிரி நிஜமாக எல்லோரையும் சௌக்கியமா படுத்துறதுக்கு முடியும். எல்லோரும் என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா, நான் இந்த மாதிரி நமக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். அது இங்கே இல்ல, எல்லா நாட்டிலையும் எங்கும் இருக்கக்கூடியதான பதார்த்தம். ஆகையால் ஒரு பெண்ணா பிறந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புருஷாலும் அப்படித்தான், ஆனா இவளுடைய விவகாரம் சொல்லிக்கலாம், அவளுடைய விவகாரம் சொல்ல முடியாது, நாலு பேருக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கைங்கிறது நிஜமாகவே கஷ்டமாகும். கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆற பர்யந்தம் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும், அவளுக்கு விரோதமா இல்லாம நடந்துக்கணும். கல்யாணம் ஆன பிறகு ஆத்துக்காரருக்கும் மாமனார் மாமியாருக்கும் அவளுக்கெல்லாம் விரோதம் இல்லாம நடந்துக்கணும். அதே சமயத்துல என்னடா, தன்னுடைய ஒரு செல்ஃப் பிரஸ்டீஜ் ஐடென்டிட்டி இதெல்லாம் இப்ப பேசுறான். டைவர்ஸுக்கு போனா இந்த கேஸ் எல்லாம் வாசிக்கிறேன், ஜட்ஜு கேக்குற உனக்கு என்ன குறைச்சல், ஐ டோன்ட் ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி, அவருன்னு பாக்குற அவ சொல்றது பாக்கணும். இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு வேணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஐடென்டிட்டி இல்ல எனக்கு, இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இத என்னைக்குமே சண்டை போட்டது இல்ல. காரணம் என்ன, அவளை கொடுத்துட்டு இருந்தோம், எப்ப போச்சு, ஒரு 200 வருஷமா போச்சு, 200-300 வருஷமா இதெல்லாம் போயிடுது. அதுக்கு முன்னால மனு காரியனுடைய ஒரு ஸ்மிருதியில இன்னைக்கும் நீங்க போய் படிக்கலாம். அவர் என்ன சொல்ற, ஒரு பெண்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வீட்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கப்படாது. ஸ்ரீய ஸ்ரீயஸ்த ஸ்திரீகளா இருக்கட்டும் மகாலட்சுமியா இருக்கட்டும், நான் விசேஷோஸ்திக்கு ஒரு வித்தியாசமும் இருக்கப்படாது. மகாலட்சுமி தாயாரை எப்படி கவனிச்சுக்கிறோ அப்படி பார்த்துக்கணும் பெண்களை. அந்த வீட்டு பெண்ணானவள் அவளுடைய கன்னத்திலிருந்து கண் ஜலம் கீழே விழுந்ததையானால் தேவதைகள் அங்க விட்டு ஓடி போயிட்டாளாம். இத பாடம் சொல்றேன், அந்த சிஷ்யன் சொல்றான், இல்லையா அந்த இடத்துல தேவதை ஓடி போயாச்சேங்கிறான், இன்னைக்கு போய் என்ன விவகாரம், போயாச்சேங்கிறான், என்ன பண்றது, ஏன்னு அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு கௌரவம் மரியாதை கொடுத்து இருந்த போதிலும் அவ வாழ்க்கையில அவள் சுமக்க கூடியதான பாரம் என்னன்னா நீங்க எதிர்பாராத அளவுக்கு பாரம். கடைசி வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் ஆன பிறகு அதற்கு பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அம்மா தான் பண்ணணும். அதுலயும் ஒரு பெண் குழந்தை வந்து சொன்னா மறுபடியும் அந்த பெண் குழந்தைய வளர்ச்சி எல்லாம் அம்மா அம்மாட்டதான் இருப்பாங்க. எல்லா விவகாரம் அப்பா கிட்ட செல்லமா இருக்கா, இதுக்கு என்ன அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும். ஆனா விவகாரம் என்ன, தன்னை பத்தி சொல்லிக்கிறது யாருக்கு சொல்லணும், அம்மா கிட்டதான் சொல்லலாம், வேற வழி இல்ல. அப்படி ஆரம்பிச்சு அதுலயும் சின்ன வயசுலயே அம்மா காலமாயிட்டாங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் நேற்று கிளாஸ்ல சொன்ன பார்த்தீங்களா, ராகம் லவ் யாருக்கும் கஷ்டம், அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு அதிகமாக கஷ்டம் இருக்கு. இன்னும் வயசா எடுத்து வயசானவர்கள் சாரீரிக்கமான கவலைகள் ஜாஸ்தி, பசங்கள் குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் அவளுக்கெல்லாம் மரியாதை தவறு பண்ணணும். கடைசியில் தனக்கு எது வரணும்னு சொன்னா அது வராது. வீட்டுக்குள்ள அழகா சமைச்சிருக்க எல்லாம் பண்ணிருக்க, அது சாப்பிடுறதுக்கு வந்து முதல்ல நீங்க சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டா, சமைக்கிறப்ப நான் வடை பூல போட்டுடா தப்பான்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், நீர் பாத்தீங்கன்னு கேட்காது, நான் சமையல் கட்டிக்கே போல சாப்பிடுவோம் வச்சுப்போமே. ஆனா விவகாரம் என்னன்னு எல்லோருக்கும் பரிமாணங்களே சில சமயத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிடணுங்கிறது வழக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கல. நீங்க முதல்ல சாப்பிடுறவ என்ன பண்ற தெரியுமா, எல்லாத்தையும் சாப்பிடுறான், ரொம்ப நல்ல ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடறான். ஆனா கொஞ்சம் பார்க்கணும் பின்னால் இருக்கிறவாளுக்கு இருக்கா. அதுக்காக என்ன சொல்லிருக்க தெரியுமா, சாப்பிட்ட ஆகாரத்தை ரெண்டா பிரிச்சு முதல்ல ஒரு பாதிதான் பரிமாறணும். எப்படி பரிமாறணும்னு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் போட்டுக்கிறோம். ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பரிமாறப்பதே நீங்களே சொல்லி விடணும், கொஞ்சமா போடுதோ இது போடுதோ அது நல்லா இருக்க போடுதோ அப்படி. இலையில போட்ட பிறகு தூக்கி போட்டுறது பரிமாறம் பண்றது இது பண்றது தப்பு. கடைசியில என்ன ஆகுனா சில சமயத்துல அந்த மாதிரி எது பிடிக்குமோ அது வேணும்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி இருக்கும் பாருங்க, காலம் இருந்து சமைச்சு சமப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி எல்லாரும் கூட தனக்கு இல்லாத போனா அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராதுன்னா கமெண்ட் பக்கத்துலயே போறது இல்லையோ. கமெண்ட் மட்டும் கொடுப்படுத்து, இதுல உப்பு ஜாஸ்தி, பெருங்காயம் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு நல்ல குணங்கள் இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அந்த மாதிரி மனசுல நினைச்சுட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன செஞ்சும் அதுக்கு தகுந்ததான ஒரு ரிவார்டு கிடைக்காம இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுதான் பெண்களுடைய ஒரு வாழ்க்கை. இது இந்தூர்ல இல்ல, எந்த ஊர்ல இப்ப இல்ல, அப்ப எங்க என்ன லிபரேஷன் மூவ்மெண்ட் போட்டா அது சொல்லி இது சொல்லி என்ன பண்ணினாலும் ஒன்னும் சாதிக்கவே இல்ல, துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போறேங்கிறேன் போயிட்டு நிறைய சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சிருக்கோம். இருந்த போதிலும் வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்கணும், காலம் நீட்டின்னு ஆண் படுத்துட்டு இருக்கான். இந்த பெண் என்ன பண்றா, வந்து சமையல் கட்டில போய் டீ போட்டு தானே சாப்பிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படித்தானே இருக்கு. இல்ல நான் ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு இருக்கேன்னு, பழைய நாள்லயே ராஜாக்களுக்கு இந்த வேலைக்காரி கிடைக்கலையா. அதனாலதான் என்ன பண்ணின, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறப்ப இது எல்லாத்தோட ஒரு நாலு தோழிய கூட்டு அனுப்பிச்சா மந்திரை இப்படிதான் அனுப்ப கைக்கு. அப்புறம் என்ன பார்த்தது, அதனால நீங்க என்னமோ நினைக்கிற காசு இருந்தா எல்லாத்தையும் அடைஞ்சு விடலாம், ஒன்னும் நடக்காது. காசுங்கிறது மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனையே தவிர அந்த சாதனை எப்பொழுதும் வேலை செய்யும் சொல்ல முடியாது. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பகவத் அனுகிரகம். அது கண்ணுக்கு தெரியாது, அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் என்ன நடக்கும். அப்படி குறந்தண்டிலிருந்து கடைசி வரைக்கும் உங்களை விட அதிகமான துன்பம் அந்த சைட்ல இருக்குங்கிறத மனசுல நினைச்சுக்கணும். அதனால்தான் ஒரு தைரியமா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இப்படித்தான் நான் பண்ணுவேன்னு சொல்றது புருஷாளால் எப்படி முடிகிறதோ அப்படி ஸ்திரீகளால முடியல. ஏன்னா யாருக்கும் கோபம் வராம நடந்துக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகண்டே இருக்கணும். எனக்கு உடையதான ஒரு நிர்பந்தம் இருக்க, அந்த நிர்பந்தத்தினால எந்த சமயத்துல அவ எப்படி நடந்துப்பான்னு உங்களுக்கு தெரியல, எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. எது ரொம்ப கஷ்டமா இருக்க, ஒரு ஸ்திரீகளுடைய ஒரு வாழ்க்கை அது எப்படி எந்த சந்தர்ப்பத்துல மாறுங்கிறது உங்களால முடிக்க முடியும். உங்களால இல்ல, இன்னொரு பெண்ணாலேயே முடியாது. இப்ப என்ன சொல்றேன், ஸ்திரீகளுடைய மனசுல என்ன இருக்கோ தெரிஞ்சுக்க முடியாது, அது ரொம்ப ஆழம் கதை எல்லாம் பேசுறேன். அது இல்ல, தத்துவம் என்ன, அவளுடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டமே அப்படி இருக்கு. சரீரம் மனசு பரிசரங்கள் இவை மூலையும் பார்க்கணும். சரீரம் உங்க சரீரத்தை விட அவ சரீரத்துல கஷ்டம் ஜாஸ்தி நம்பர். அதே போல மனசுன்னா நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க, நான் பாட்டுக்கு நான் போயிட்டு என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சா இன்னொரு ஹெல்ப் பண்றேன். இது உங்களுடைய சரித்திரம். ஒரு பெண்ணினுடைய சரித்திரம் என்ன, நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சகாயம் பண்ணி எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும், அப்பதான் நான் சௌக்கியமா இருக்க முடியும். இல்லன்னா ஊர்ல இருக்கிறவாளுக்கு வெறும் வாயம் நின்று இருப்பா, அவள் வேற கிடைச்சிருக்கவாளுக்கு அனாவசியமா பேசிட்டு இருப்பான். ரெண்டு, அதுக்கு மேல படிச்சா பெண்ணுக்கு படிப்பு என்ன அப்படிங்கிறது, படிக்காத போனா சிமிழ்ந்தே நான் படிக்கிறதுக்கு என்ன, இப்படி பேசினாலும் அப்படி பேசினாலும் அப்படி இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்க உலகத்துடைய வாழ்க்கை. ஆகையால் உலகத்தில் நிஜமா கஷ்டமானது என்ன, அதான் சொல்ற ஸ்திரீகரிதம். இப்ப புரியுது விவகாரம் என்னன்னு, ஏதோ அவ அப்படி பண்ணினா இப்படி பண்ணினான்னு சொல்றது இல்ல. பேசிக்கலி நாட் ஆன் ஈக்குவல் ஃபுட்டிங் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்லிருக்காரு, மனோ நஸ்ரி சுவாதந்திரம். அது சொன்னதுக்கு என்னன்னா, அவன் இண்டிபெண்ட் இல்லேன்னு சொல்றான்னு டிரான்ஸ்லேட் பண்றா, அது தப்பு. எப்பொழுதுமே அந்த அம்மா நாலு பேருக்கு சகாயம் பண்ணணும்னு இருந்துட்டு இருக்காங்கிற விவகாரம் தான் இருக்கு. முதல்ல அம்மா அப்பாக்கு சகாயம் பண்ணிட்டு இருந்தா, கல்யாணம் ஆன பிறகு ஆத்துக்காரர் அந்த குடும்பத்துக்கு சகாயம் பண்றா, கடைசியில என்ன செஞ்சார், யார அப்பா கோபம் வந்து வெளியில போனாலும் அம்மா பக்கத்துல இருந்து வயசான காலத்துல குழந்தைக்கு சௌக்கியமா, நம்ம பசங்க சௌக்கியமா இருக்கணும், நான் தான் எல்லாம் உனக்கு எல்லாம் பண்ணியாச்சு, இதுமேல நீங்க தான் சமைக்கணும் அப்படி சொல்றாளா. கொஞ்சம் பாருங்க, 85 வயசானாலும் தள்ளாம இருந்தாலும் காலம் அது எழுந்து மாட்டு பொண்ணு எழுந்துக்கிறதுக்கு முன்னாலேயே தான் எழுந்து காஃபி போட்டு ஆத்துக்காரருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டுன்னு வச்சுக்கலேன். இப்ப அதனால கூட பரவல் இருந்தா என்னன்னா, டிகாஷன் போட்டு வச்சிருக்க மாட்டு பொண்ணு எழுந்துக்கிறப்ப வரட்டும். இந்த அபிப்பிராயம் உங்களுக்கு வருதோ? கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு டெலிபோன் பண்ணி காஃபி உங்களுக்கு மட்டும் வர வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கப்பை அங்கே வச்சுட்டு போறீங்க. இது யாராவது சொல்லி கொடுத்தாலும் அப்படி ஒரு ஸ்திரீன்னு சொன்னா அது நமக்கு சமானம் சமானம்னு சொல்றதே தவிர சமானமா நீங்க வச்சுக்கணுங்கிறதும் விவகாரம். அதனால அவளுடைய சரித்தம் இன்னது என்று சொல்ல முடியாது. கஷ்டமான சரித்தம் அது அவா இப்படி பாடுபட்டு இருக்கிற காலத்துல, இவ்வளவு சிரமம் பண்ணி உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல, அவளிடத்துல ரொம்ப கோச்சுண்டு அவளிடத்துல சிரமப்பட்டு இல்லாம இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவளுக்கு மயங்கி போறான்னு ஒரு அர்த்தம் ரொம்ப பேர் சொல்ற. எல்லோரும் யாருக்கும் மயங்கறது இல்ல, அது ஏதோ ஒரு ஒரு செட். அது எப்ப, ஒரு சின்ன வயசுல, ஒரு 19-25 வயசுல, அந்த சந்தர்ப்பத்துல எப்படின்னா, கர்ப்பதீபி அப்சராயத்தான், பெண் கழுதையா இருந்தாலும் அப்சரஸ் மாதிரி அழகா காணப்படுவாளாம். அதனால ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா, உலகம் தெரிஞ்ச பிறகு ஒரு பெண்ணுன்னு சொன்னா அவளுக்கு வசமாறதுங்கிற அர்த்தம் இல்ல. அவ இப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாம தான் நடந்து கொண்டிருக்கணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்ங்கிற எண்ணத்துல அவ வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நடந்துட்டு இருக்கிற காலத்துல, நீங்க வந்து அவளுக்கு ரொம்ப அடிமை ஆயிடுறேன், அவள் சொன்ன மாதிரி ஆயிடுறேன், அவ பாசோவர் பண்றான் நினைக்கிறேள் பாத்தல, இது இல்லாம இருக்கா. யாருன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லோரையும் சமமாக பார்த்துக் கொள்றவன் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படியே அதுக்கப்புறம் சிந்துக்கம், வாழ்க்கையில நிஜமா கஷ்டம் எது சார் சொல்லுங்க. உடம்பு வந்தா கஷ்டம்பா சில பேர், காசு இல்லாத போனா கஷ்டம்னு சொல்றா சில பேர், இன்னொரு சில பேர் நமக்கு அவமானம் வந்தா கஷ்டம்ங்கிறா, அதெல்லாம் கஷ்டமே இல்லையா. எது வாழ்க்கையில கஷ்டம், அசந்தோஷ, எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கு பார்த்தீங்களா, இதான் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த பிசினஸ் பண்றேன்னு ஆரம்பிக்கிற பாருங்க, யூத் வயசானவளுக்கு தெரியும், ஒரு 10-15 வருஷம் இந்த பிசினஸ்ல இருந்தவா அவளுக்கு தெரியும், நஷ்டமா சரி சுகமா சரி, அவ்வளவு வாழ்க்கை போயிட்டே இருக்கு. நாலு பேரு ஏதோ சகாயம் பண்ணுது, எது கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு இருப்ப. ஆனா புதுசா ஆரம்பிக்கிறேன்னு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற பத்தியில பேங்க்ல போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு லோன் போட்டு அது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்க பத்தியில, இவன் என்னடா எதிர்பார்க்கறது, நீங்க 10 லட்சம் கேபிட்டல் வச்சோம்னா அது வரதே 20 லட்சம் ஆக்கணும் 2 வருஷத்துக்குள்ள. அந்த பேங்கருக்கு தெரியாத, நான் திண்டாடுறையா, இருக்கிறதுலாம் என்பிஏங்கிறான், நான் பர்பாமிங் அசெட்டுங்கிறான், அதான் அவன் இருக்கு எல்லா காசும் வச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் விவகாரம் என்ன, காசு குட்டி போட மாட்டேங்கிறது அவருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், அது பண்ணுமே இது பண்ண உலகத்தையே மாத்தி விடுவேன்னு சொல்றான். அப்படியே லாபம் வந்தது ஆனால் அதோட சந்தோஷப்படல, இதை விட இன்னும் லாபம் வேணும், அடுத்த வருஷம் இன்னும் வந்தது, அதை விட இன்னும் வேணும். இவனுக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை. பிசினஸ் ஆரம்பிச்சு இவன் தான் உலகத்தையே கிடைத்தான். ஏன் தெரியுமா, ஆபீஸ்ல இருக்கிறதுன்னா ஒரு 10 மணி நேரம் இருந்தா போறாது, தூங்குற சமயத்துல தூங்குறது கூட அங்கேயே தூங்குறவா சில பேர் இருக்கான். என்ன, அந்த பணத்துக்கு மேல அவ்வளவு எரி, இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும் எல்லாரோட வசதி ஆகணும் இப்படின்னு சொல்லி கடைசியில ஒண்ணு சம்பாதிக்கிறார். என்ன வியாதியை தான் சம்பாதிச்சிருக்க. இந்த சரீரம் இருக்க நமக்கு ரொம்ப வேண்டி இருக்கு. இந்த சரீரத்துக்கு அதிகமாக சிரமத்தை கொடுத்து அத பாழாக்கப்படாது. சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம், இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட் பகவான் கொடுத்திருக்காரு. இங்க சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சிருந்தா போர்ஸ்ஃபுல்லா தூக்கத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு சிரமமா இருந்ததே ஆனால் நீங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அப்படியே உட்கார்ந்துட்டே தூக்க விட்டுருவேன். சில பேர் உட்கார்ந்துட்டே குரட்ட விடுற கிளாஸ்லயும் விடுவாங்க. ஆனா விவகாரம் என்னன்னு, ஆனா இது ஏன் சொல்றது, சரீரத்தினுடைய தர்மம் அது. சரீரம் என்ன, ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சுன்னா உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இதயத்துக்குள்ள போயிடும். அப்படி அந்த சரீரம் இருக்குமே ஆனால் இந்த சரீரத்தை கெடுத்து சீக்கிரமாகவே உனக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் புகழ சம்பாதிக்கணும் எல்லாரோட ஒன்னா போயிடணும். அது அவங்க கொடுக்கற 108 லிஸ்ட்ல நான் நம்பர் 1 இருக்கணும் எப்பவுமே. இவன் ஒரு வேலையும் பண்றது இல்ல, சார் ஏறினா இவன் கம்பெனி முன்னால் வருது, சார் இறங்கி போயிருக்குன்னா கம்பெனி பஸ்ஸா இருந்தது இன்னைக்கு 18 படி கீழே போயிட்டான். ஒன்னா இவன் ஒண்ணும் பண்ணல, தூங்கி எழுந்தான் அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இது லோகத்துல பாத்துட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன, இந்த மனசுல இருக்கிறதோட போருங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா சௌக்கியமா இருப்பான். அது இல்ல, அது இல்லாத வரையத்தும் நீங்க சுகமா இருக்க முடியாது. மனுஷனுக்கு என்ன வேணும், முக்கியமாக இருக்கிறது போரும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அதுக்கப்புறம் இருக்கிறது போரும்னு நீங்க முயற்சி பண்ணப்படாதுன்னு சொல்லப்படாது. இது ஜனங்கள் இப்ப என்ன பண்ற, மாடர்ன MBA படிச்சுட்டு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா, நான் மனுஷனுக்கு ஒரு காரியத்துல முன்னுக்கு வரணுமே ஆனால் அவன் மனசுல மேல வரணும் மேல வரணும் என்ன இருந்துட்டே இருக்கணும், அதான் உங்களை டிரைவிங் போர்ஸ் உங்களை பண்ணிட்டே இருக்கணும். இது நீங்க நாட்டுமே வையத்துலயும் பகவத்கீதை தான் நல்ல புத்தகம் கிடையவே கிடையாது. எப்படி வையணும்னா கீதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். வித்தி நட்டான் அச்சேதான் தர் ஒரு இடத்துல அவன் நாசமா போயிட்டான் தர் அவர் வைக்க முடியுமா, நல்லா கவனிச்சு பாக்கணும். பகவத்கீதை ஏதோ என்னவோ படிக்க கூடாது, அப்படியே ரசிச்சு படிக்கிறோம். விவகாரம் ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்றோம் ஒவ்வொரு ஆங்கில என்ன பண்றது. முதல்ல சங்காத் சஞ்சாயத்தே காமா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்ருதிப்ரம, ஸ்ருதிப்ரம்சாத் புத்திநாத. புத்தி கிட்டதெல்லாம் போயிட்டார், இதை விட பெரிய விஷயம் இருக்க. அதுக்கப்புறம் புத்திநாசாத் பிரணச்சேத், அதுக்கப்புறம் எதுக்கு உபயோகம், வக்கு இல்லாம போயிட்டான் தஞ்சாவூர் பாட்டையில, எதுக்கும் வக்கு இல்லாம அவ்வளவுதான். இப்படி பகவான் விஷயத்தை பகவான் தஞ்சாவூர் கேட்காதியோ அது தெரிய. ஆனா விவகாரம் என்னடா இப்படியே இருந்துச்சு. அப்ப என்ன, லோகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன ஆச்சு, தான் சரீரத்தையும் காப்பாத்துக்கல, பணம் பணம்னு அரைஞ்சா அந்த பணமும் இவனுக்கு நிஜமா சுகத்தை கொடுக்கல. பணமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதனை ஒழிய சுகம் இல்லது, சுகத்துக்கு சாதனம் சுகம் இல்ல, கவனிச்சுக்கணும். சுகமானது எங்க இருக்க, உங்கள இடத்துல தான் இருக்கு. சுகம் எங்க இருக்க, சுகத்துக்காக அலையிறேன் காலம் முழுவதும், இங்க போறேன் அங்க போறேன், அவளோட பேசுறேன் இவாள பேசுறேன், இங்க எங்கேயுமே சுகம் இல்ல. ஏன்னா ஒருத்த பேசுறப்ப உங்களை ஸ்தோத்திரமும் பண்ற, உங்களை வையவும் வையறோம். சில சமயத்துல என்ன இருக்கு, சில நேரத்துல ஒரு வார்த்தை பேசினா மனசு தைக்கிறது, ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனே சில சமயத்துல அப்படி ஆகிடும். ஆனா அது இல்ல, நிஜமான சுகம் எங்க இருக்குன்னு நீங்க தூங்குற எழுந்துக்கிற பாத்தீங்களா. அப்ப கேக்குறேன், எப்படி தூங்கினேன், சுகமஹமத்வாப்தம், நிம்மதியா தூங்கினேன். எல்லாரும் தான் சொல்றான், சின்ன பொண்ணோ பெரியவளோ அல்லது வயசான பாட்டியோ புருஷனோ ஆனோ எல்லாரும் இதே ஆன்சர் தான். அப்பாடா அந்த 10 நிமிஷம் தூங்கினேன் பாருங்க லைட்டுங்கிறான். அப்ப என்ன ஒரு 4 கிலோ குறைஞ்சு போயிட்டா, நான் சொல்றான் லைட்டா போயிட்டு சார், பாடி எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்குது பரவாயில்ல, இப்படியே இருந்தா தேவையில்லைங்கிறான். ஒன்னும் லைட் ஆகல என்ன, ஆனா விவகாரம் என்ன, சரீரத்துல ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவும் வந்திருக்கு, எனர்ஜி வந்திருக்கு. அந்த சுகமகம் அஸ்வாப்தம்னு அந்த தூக்கத்துல சுகத்தை அனுபவிச்ச காரணம் சொல்றேன், என்ன காசு கொடுத்து வாங்கினா இல்ல உங்களுக்கு பிடிச்சதான பதார்த்தத்தை சாப்பிட்டதுனால வந்ததா, நல்ல ஆடைகளை தரிசத்தினால வந்ததா, இல்ல நல்ல சென்ட் போட்டுனால வந்ததா, இல்ல பத்து பேர் ஸ்தோத்திரம் பண்ணினதுனால வந்ததா, எங்க வாங்கினேன் இந்த ட்ரெஸ், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னா அப்படியே ஒரு ஆனந்தம் இவனுக்கு. சார் நாலு தரம் தோச்சுன்னா பழைய இழிக்க போறது வாய, ஆனாலும் விவகாரம் என்ன நம்மள சொன்னா பார்த்தேல இந்த ட்ரெஸ்ல பாருங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. சில பேர் கேக்குறான் இந்த ட்ரெஸ் நன்னா இருக்காங்க, இவன் மண்டு தெரியாம என்ன நன்னா இருக்கு ட்ரெஸ்ஸும்பா, அது பிரயோஜனம் இல்ல, நன்னா ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லணும், இந்த ட்ரெஸ்ல நீங்க நல்லா சோபிக்கிறேன்னு சொல்லணும். விவகாரம் என்ன நான் சொல்லல, காளிதாசன் நாடகத்துல சொல்லியிருக்கான், விவகாரம் என்னன்னா எப்படி சொல்லணும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லணுமா, என்ன ட்ரெஸ் நல்லா இருந்தா எனக்கு என்ன லாபம், நீங்க போட்டுன்னு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன் வருமா, போட்டோம் அது நமக்கு வேண்டாம், இதுல எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டு என்ன வைய போறேன் கடைசி அது வேண்டாம். என்ன விவகாரம் வந்து இருக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு வேண்டியது சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு, நீங்க பண்ணிட்டு இருக்கிற கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க. எனக்கு வந்தது சார் நான் 10 லட்சம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சேன் போறோம் அப்படின்னு நிறுத்தாதேங்கிறத, சம்பாதிச்சோம் உனக்கு வேண்டியது வந்துடுச்சோ இல்லையோ, இனிமேல என்னன்னு எதிர்பாராம காரியத்தை பண்ணு, இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு எதிர்பாராமல் அவளுடைய காரியத்தை பண்ணுங்க. உங்க மதத்துல என்னைக்குமே இக்கனாமிக் ஸ்லோ டவுன்ங்கிறது கிடையாது, ரிட்டையர்மெண்ட் ஆன வெறும உட்கார்ந்து சொல்லவே இல்லை, என்ன அதுக்கப்புறம் வேலை பண்ணுண்டு, எந்த காரியம் பண்ணினா உன் மனசுக்கு நிஜமாக சந்தோஷத்தை கொடுக்கறத அந்த காரியத்தை பண்ணிட்டே இரு. கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா எப்போ நிறுத்திட்டமா, பகவான் ஒரு வயர் தான் கொடுத்திருக்கார், ரெண்டு கைய கொடுத்திருக்கார், ரெண்டு கைய வேலை செய்யறதுக்கு, அப்ப விவகாரம் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணும் பொழுது இதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பலம் வரணும்னு எதிர்பாராத, எதிர்பார்த்தேன்னா அது வரல என்னாச்சு, அனாவசியம் மனசு கஷ்டம், மனசு கஷ்டம் வந்து அதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன, இந்த செயலானது இப்படி இருக்கணும் என்று எதிர்பார்த்தது அது அப்பொழுது அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் மனப்பான்மைக்கு டிப்ரெஷன். நிறைய பதங்கள் உபயோகம், வாட் இஸ் டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் என்ன அப்ரெஷன், ஒரு மாதிரி டிப்ரெஷன் என்னது, ஏன் வருது டிப்ரெஷன், பணக்காரனுக்கு ஏழைக்கு எல்லோருக்கும் வரும், ஆனா என்ன நீங்க ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கணும் என்ற கருதி அதை நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு மாறுதலாக நடக்குமே, ஆனால் அடாடா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுது, இந்த கவலைக்கு இப்படி இந்த கவலை என்ன பண்ணிச்சு, ஆக்சுவலா இந்த இருக்கட்டு போமே கவலை என்ன, கவலையானது மனுஷனுடைய மனசை கடிச்சு சாப்பிடுறது, மனசு சாப்பிட்டது மனசு குறைஞ்சு போச்சது, ஆனால் மனசுல என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த மனசு வேலை செய்யறது நிறுத்திவிடும், வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சிரமம் உண்டாகும். அதனாலதான் டிப்ரெஷன் முதல்ல கியூர் பண்ண யாரு, அது மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, டாக்டர் போனா டிப்ரெஷன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, நான் தூக்க மாத்திரை கொடுக்கணும், தப்பு இல்ல அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு, ஏன் முழிச்சுன்றதுதான் மனசு அதையே கருதுண்டே இருக்கு. அந்த மனசனுடைய சுபாவம் என்னன்னு, எது நினைக்கப்படாதோ அதை நினைக்கிறதா மனசனுடைய சுபாவம், இது நினைக்க கூடாதுன்னு விஷயம், ஏன் இது மனசு சாப்பிடுறது, மறுபடியும் அந்த மனசு அதையே நினைக்கிறேன் என்ன பண்றான், இந்த மனசை எனக்கு தெரியல எங்க இருக்குன்னு, அது எப்படி ஆபரேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியல, அட்லீஸ்ட் அந்த மனசை வேலை செய்யாம நிறுத்துவோம் அப்படின்னு தூக்க மாத்திரை கொடுத்துடுறோம். தூக்க மாத்திரை கொடுத்துன்னா என்ன ப்ராப்ளம் சார், இருக்கட்டுமே அப்படின்னார், தூக்கமானது மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம், ஞாபகம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம் தூங்கணும், அதை விட அதிகமாக தூங்கினேன்னா இந்த சரீரத்துக்கு லூப்ரிகேஷன் போயிடும், அது வேலை செய்யாம இருக்கும், உங்க ஸ்கூட்டரையோ காரையோ அது எடுக்காம ஒரு 6 மாசம் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வேலை செய்யாது எல்லா டைம். அதே மாதிரியே நம்ம சரீரத்துக்குள்ள எல்லா பகுதிகளும் அது அப்படியே ஸ்ட்ரிக்டா இதாகிவிடும், அதுக்கப்புறம் அதை வேலை செய்யறதுக்கு வேற மருந்து கொடுக்கணும், அந்த வேலை செய்யறது காலமறையிலிருந்து 4 மணிக்கு ஓடுமா, ஓடுனா கால தான் வேலை செய்யும், அது வேலை செய்யும். அதனால ரொம்ப தூக்கமும் கூடாது. அதனால மனுஷன் என்ன பண்ணணும், நீங்க வேலை செய்யுங்க, அது வந்து எவ்வளவு பலம் வருது, பலம் வந்தா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல, அந்த பலத்துக்கு பலத்தை இவ்வளவு வரணும்னு எதிர்பார்க்கறது நிறுத்திடுறோம். முதல்ல எதிர்பார்க்க சொல்லியிருக்கேன், எப்படி எவ்வளவு விஷயம், ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இது வேணும் இது வேணும்னு எதிர்பார்த்து அதுக்கு வேண்டியதான முயற்சி எடுத்துன்னு பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் பண்ணக்கூடியதான சேவைகளை லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன். பகவான் யார் சார், கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்சா அவர் பகவான் இல்ல, அது ஞாபகம். பகவான் என்னைக்கும் யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், தெரிஞ்சா அவர் பகவான் இல்ல. என்ன துருவ சுவாமிக்கு பிரத்யமான நரசிம்ம சுவாமி நேரா வந்து அப்படியே கீழ்ச்சி கொண்டு விட்டாருன்னு சொல்றேன்னு, இதெல்லாம் கதையா, கதைனா நடக்காத விஷயம்னு இல்ல, கதையா இல்ல அது உண்மைதான். ஆனா விவகாரம் என்ன, துருவஸ்வாமிக்கு பிரத்யமானு சொன்னா யோகத்தினால பிரத்யமான, தபஸ்னால பிரத்யமான, உங்களுக்கு எனக்கு பிரத்யமாட்டா தபஸ் பண்ணல. பிரஹ்லாதருக்கு பிரத்யமானார் லோகக்ஷேமத்துக்காக பண்ணணுங்கிறதா பண்ணினார், அந்த சந்தர்ப்பத்தில் அவைகளுக்கு வரலாம், ஆனா சாதாரணமாக வரலாம் பிரத்யமாக மாட்டார். ஏன்னா அப்பிரத்யோகி ஈஸ்வரா அந்த சாஸ்திரமே சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, அந்த பகவானே இப்படி பிரத்யேகமாக மாட்டார்னா தபஸ் பண்ணிட்டே இருந்தார், ஒரு 20 வருஷம் விடாம பகவான தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு என்னமோ அதுல மனசு லயிச்சு போயிடுத்து தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல பசங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தாடியும் மீசையும் வச்சுட்டு ஏகாந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு குழந்தைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணு ஒவ்வொன்னா கல்ல அதிக வீச ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு தபஸ் நடக்காது, சரின்னு வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சா வேற எங்கேயும் இது போல அழகான சன்னிவேஷம் ஏற்பட, என்ன பண்றது ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். அவளை கூட்டு காமிச்சாரு, ஏண்டாப்பா நடிக்கிறேன், நான் உங்க வழிக்கு வரலையே, நீங்க பாட்டுக்கு விளையாடிங்கோ, நான் தபஸ் பண்றேன். எதுக்காக தபஸ் பண்ற, பகவானுக்காக தபஸ் பண்றேன், ஏன் பகவான நான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் பாக்கறது என்ன, அவர் தான் பிரத்யேகமாக மாட்டார்னு சொல்லிருக்கேன், அதனால தான் தபஸ் பண்ணிட்டே இருக்கேன், இன்னைக்காவது பிரத்யேகமாக வருவோம்னு தலைப்பட்டு இருக்கேன். அந்த குழந்தைகள்லாம் பார்த்தாங்க விடல, இவர கல்லடிக்க அறிஞ்சிட்டான், ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு கதறி அழுதானா பகவானுக்கு முன்னால, இன்னையே இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உமக்காகத்தானே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த குழந்தைகள்லாம் என்ன ரொம்ப ஹிம்சப்படுத்திட்டு இருக்காள், நீங்க எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிடுங்க. பகவான் சொன்னார், அவ புண்ணியமே பண்ணலையே, நான் எப்படி பிரத்யேகமான, ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு என்ன பலனா கொடுப்பேன், அவ ஒண்ணுமே பண்ணலையே, இல்ல நான் பண்ணிருக்கேனே இந்த தபஸ்ல நீங்க எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், அவளுக்கு பிரத்யேகமான. சரியான அடுத்த நாள் விளையாட்டுக்கு வரப்ப அங்க எப்படி பரமேஸ்வரன் அப்படி சூழ பாணியா நிக்கல, நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் போயிட்டான். அவர் முன்னாலேயே சொன்னார் ஒன்னும் சரியாகாது. அடுத்த நாள் என்ன சொன்னார், மறுபடியும் மேல கல்ல விஷயம் எல்லாம், ஏண்டாப்பா உங்களுக்கு நேற்று பகவான் வந்து சொல்லலையான்னு, யாரோ வந்தா ஆனா நீங்க தானே சொன்னேன் கண்ணுக்கு தெரிஞ்சா பகவான் இல்லன்ட்டு, அவர் பகவான் நீங்க சொன்ன வார்த்தை தானே. அப்ப விவகாரம் பகவான் என்ன ஆயிடுதுன்னு, இப்படி அவளுக்கு பிரத்யேகமான திருந்தலையே, நான் அன்னைக்கு தான் சொன்ன, திருந்தறது திருந்தாம இருக்கிறதுன்னு அவனுடைய மனசுல இருக்கு. டோட்டலா நீங்க பண்ணீங்கன்னா எங்க வஸ்துதா காரியக்கிரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுக்கு சந்தோஷத்தை நீங்க வரவழைச்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், அந்த வேலைக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம், வந்தா வேண்டாம்னு சொல்ற, ஒரு பிசினஸ் பண்ணேன் காசு வந்தது சந்தோஷமா ப்ராஃபிட் வந்தது தூக்கி குப்பையில போடுறோம் சொல்லலையே, ஆனா வரவேனா அதுக்காக டிப்ரஸ் ஆகல. சோ உங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புங்கிறது டிரைவிங் போர்ஸா இருக்கப்படாது, இந்த ட்ரைவிங் போர்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கணும். மோட்டிவேஷன் இன்னொருத்தர் பண்றாருன்னு நினைக்க கூடாது, உங்களுக்கே இருக்கணும். நான் மனுஷனா பிறந்திருக்கேன், பகவானுக்கு 2 கை கொடுத்துருக்கார், 2 காலை கொடுத்துருக்கார், நான் கடைசி மூச்சு வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன், நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தா இல்ல, எவ்வளவு பட்டதான கஷ்டம் வந்த போதும் அதை சமாளிச்சுக்க கூடியது விழுந்து வரக்கூடியதான சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கலையானால், டிப்ரெஷன் இல்லாம இருந்தால், டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன, எதிர்பார்க்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இது இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, சில பேர் சொல்ற பகவான் பரமேஸ்வரன் வந்து பிரார்த்திக்கிறார் அநாயாசேன மரணம் இருக்கிறப்பவே தெரியறது இல்ல வினா தைன்யேன ஜீவனம் பிராணம் போறப்ப கவலைப்படாம பிராணம் போகணும் எப்படி மலேசியர்ல ஏற பொருளா அனாயாசம் உங்களுக்கு தெரியுமா அந்த சமயத்துல என்ன ஆகும் என்ன தெரியுமா கண்ணு காது மூக்கு நாக முதலிய புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல போகும் இனிமேல கண்ணு தெரியாது காது தெரியாது காது கேட்காது மூக்கு மகராது அப்படி ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த மனசானது பிராணனோட ஒன்னா போயிடுறது இங்க இருக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் ஒன்னும் தெரியாது அந்த பிராணம் இன்னும் பாக்குறது இன்னும் பொண்ணு வரலையே பொண்ணு வரலையே அந்த கண்ணுக்குட்டி என்ன ஆச்சு பசுமாட்டு குழந்தைட்டா ஐயா இப்படின்னு கவலைப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து அம்மான்னு கத்தி நான் பக்கத்துல ஓஹோ பிரசவம் ஆயிடுச்சுன்னு பிராண விட்ட கண்ணுக்குட்டி மேல லவ் தன்னுடைய பெண்ணு வரலையும் இருக்கிற பண்ணி பெண்ண வச்சுட்டே இருந்த பிராணம் போறப்ப அந்த பொண்ணு வேணும் அவளை பாக்கணும் சில பேருக்கு வயல்ல இஷ்டம் கொஞ்சம் மண்ணை கணக்கு கரைஞ்ச வயல விடுவா அப்பாடா பிராணம் போகும் இதுல கிராமாந்தரத்துல இஷ்டம் அனாவசியமான விஷயங்கள்ல ஒரு பற்றுதல் வச்சுட்டு இருக்கா மனுஷன் அந்த மனசும் பிராணனோட ஒன்னா போயிடுது தொட்டு தொட்டு பாக்கறான் இது டெம்பரேச்சர் இருக்கா உயிரோட இருக்க அப்புறம் டாக்டர் வந்து கூப்பிடுவார் டாக்டர் வந்து பார்த்து அவர் கண்ணை திறந்து ஏதோ பாக்குற டார்ச் லைட் போடுறார் இப்ப போடப்படாதோ உயிரோட இருக்கப்ப போடப்பட்டார் அந்த சமயத்துல தான் போடுவார் இந்த போட்ட பிறகு எந்த ஆத்துனர் அப்பதான் பீஸ் வாங்கிக்காம போயிட்டு வரேன் விவகாரம் என்ன சொன்ன அது வரைக்கும் ஆன பிறகு அவ்வளவுதான் இவாளுக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னால என்ன சொல்றது ஸ்ருதி உங்க இதயத்துல 108 அபர்ச்சர்ஸ் இருக்கா 101 அடுத்த பிறவி நீங்க என்ன எடுக்கணும்ங்கிறது இப்ப டிசைட் ஆயிடுச்சு டிசைட் ஆன பிறகு நீங்க எங்க போகணும் ஆப்டர் டெத் உங்க மனசானது மனசுதான் இந்த சரீரம் போக போறது எங்க இருக்கிறது இந்த மனசானது எந்த ஊருக்கு போகணும் பிரம்மலோகத்துக்கு போகணுமா இல்லது ஸ்வர்கலோகத்துக்கு போகணும் சந்திரலோகத்துக்கு போகணுமா இல்ல நரகலோகத்துக்கு போகணுமா இல்ல எங்கேயும் போகாம எங்கேயும் சுற்றிட்டு இருக்கணுமா இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க 5வது ஆப்ஷன் இருக்க அந்த மோட்சம் வந்த வாழ்க்கை போறதுல குடம் அடைஞ்சா குடத்துல இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்னா போறா போல முக்தனுடைய கருத்து அவனை பட்டு விட்டு இருந்தோம் இந்த 4 ஆப்ஷன்ல இவன் யஜ்ஞம் பண்ணியிருந்தா சந்திரலோகத்துக்கு போகணும் உபாசனம் பண்ணியிருந்தா பிரம்மலோகத்துக்கு போக போறான் அது இல்லாம பாபம் பண்ணியிருந்தா நரகலோகத்துக்கு போறான் புண்ணியமும் பாபம் கலந்துருந்தா கொசுவாகவும் பாம்பாகவும் கேடாகவும் பறக்க போறான் இது போறப்ப எந்த வழியில இவனுக்கு போகணும்னு டிசைட் ஆகும் கண்ணு வழியா போகணுமா காது வழியா போகணுமா மூக்கு வழியா போகணுமா இல்ல தலையில இருக்கிற பிரம்மரந்திர வழியா பிராணம் போகணுமா அந்த அந்த ஓபனிங் மட்டும் வெளியே வருமா இது எல்லாம் அப்படியே க்ளோஸா இருக்கும் அந்த ஓபனிங் மட்டும் வரப்ப அதுதான் மர்ம பேதம் அதுதான் நிஜமாக சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தை போகும்பொழுது பிராண யாத்தனான்னு சொல்றது பார்த்தா அது எவ்வளவு என்ன ஒரு செகண்ட் ஒரு பின்னால குத்துறா போல குத்துவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன அடுத்த செகண்ட் அங்கிருந்து போயிடும் பிரம்மலோகத்துக்கு போறவா உபாசக்காலத்தெல்லாம் ஆதித்யன் கச்சதி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சூரிய லோகத்துக்கு போயிட்டான் இங்க இருக்கார் அங்க ஆத்மா சுத்தி ஆத்மா இங்க சுத்தும் ஆத்மா சுத்தி பேசுறேன் அது எப்பொழுதும் பீஸ் பீஸ் தான் இருக்கு சார் இனிமேல ரெஸ்ட் இன் பீஸ் எங்க இருக்கு ஒண்ணு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா அதே போல நரக லோகத்துக்கு போறதுக்கு 1 வருஷமா இருக்கு மற்ற லோகங்களுக்கு போறதுக்கு 1 வருஷமா இருக்கு இப்படி அந்த மரண யாத்தனைங்கிறது 1 செகண்ட் அதுக்கு முன்னால சரீரத்துல கஷ்டப்படுறா பாத்தீங்களா அவருக்கு ரிலீஸ் வந்துருச்சு சார் போய் விசாரிக்கிற 3 மாசம் 4 மாசமா எவ்வளவு சிரமப்பட்டு நல்ல ஹால போய் சேர்ந்த இப்படியே சொல்லணும் உயிரோட இருக்கிறவா சொல்லிருந்தா கட்டா எடுத்து அடிச்சிருப்பாரு ஆனா அப்படி பேசுறா ஜனங்க ஏதோ ஒண்ணு நல்ல ஏதோ கிடைச்சிருக்கு போயிட்டு போயிட்டு போனார் இவர் பாத்தீங்க போறாத பிறகு சனி கிழமை போனா சனி போட தனியா போறாதுன்னு சொல்றது. அது என்ன கூட இன்னொரு ஆட்சியில் போவாரா? நம்ம பேசுறதோ இல்லன்னா சாஸ்திரம் தெரியாம என்ன பண்றதோன்னு பேசுது. இப்படி இருக்கிற காலத்துல அனாயாசன மரணம்னு கேட்கலாமா ஜெய பகவான? ஏன்னா நீங்க என்ன பிராரந்த கர்மா பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போலதான் வரும். அதே போல வினா தைன்யேன ஜீவன், யாரும் பிச்சை இருக்காம நான் வாழணும், வீணனா இருக்கப்படாது. நீங்க கர்மா பண்ணிருந்தா அதுக்குதான் வரப்போறது. ஆனா ஒண்ணு கடைசியில தேகமே கிருபயாசம்போ பை பக்தி ரசம் செலான்னு, அது வரைக்கும் நம்ம எப்பொழுதும் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன் சொல்லுவதுன்னா, இப்படி மனசு மனுஷனுக்கு மனசுல சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தா தான் வர முடியும். இந்த சந்தோஷத்தை நீங்க இன்னொருத்தர கடையில வாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. இன்டர்னலா உங்களுக்கு வரணும். மனசுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் லெட் மீ பி ஹாப்பி. நாலு பேருக்கு எப்பொழுதும் நான் உதவி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். டிப்ரெஷன் இந்த நாட்டை விட்டு போயிடும், இந்த கிட்ட வராது இனிமேல. சோ அதுக்கு கியூர் யார் சார் பண்ணா? டாக்டரோ வேற யாரோ சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்டோ ஒன்னும் பண்ண முடியாது. டிப்ரெஷனுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு ஆச்சாரம் என்ன சொல்றாரு? துக்கம் எதுன்னு அசந்தோஷா, இது இல்லாம பாத்துக்கோ. மொமெண்ட் பை மொமெண்ட் சந்தோஷமா இரு, அதுக்கு ட்ரை பண்ணு, அவ்வளவு. அதுக்கப்புறம் லாகவம் அதமதோ யஞ்ச, மனுஷனுக்கு லாகவம் லகுன்னு என்னன்னா, யாரும் கேர் பண்ணாத நிலையில இருக்கேன் பாத்தல, யாரும் இவனை துச்சமா மதிக்கிறேன் பாத்தல, அப்படி நினைக்கிறது அது எதனால என்ன? யஞ்ச அது யாருன்னு, ரொம்ப கீழ்தரமா இருக்கிறவன் பாத்தா, நல்ல எண்ணம் இல்லாதவர், அவன்கிட்ட போய் புச்சம் எடுக்கக்கூடியதான நேரம் வரப்படாது. மனுஷனுக்கு எப்பவுமே யார் இடத்துலயும் தேகின்னு கேட்கப்படாது. நீங்க அந்த நிலை நமக்கு நிஜமா வரப்படாது, யாரையும் கேட்கப்படாது. நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம சம்பாதிப்போம், முடிஞ்சதுன்னா இது வாழ்க்கையில இருப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்றதுன்னு, யாரும் கேட்காம இல்லாத மாதிரியே நடந்துப்போம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரணும். ஒரு பிச்சைக்காரன் நல்ல கவி பாவம், அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். என்ன பண்றது, கையில காசே இல்ல, அவளை வாழ கேட்டு வாழறதுன்னு வச்சுட்டு இருக்கான். ராஜா கிட்ட போனான். ராஜா கிட்ட போய் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். ராஜா பார்த்த நம்ம ஊர் ராஜாக்கள்லாம் எப்படின்னா, காசு கொடுத்துட மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டா தெரியுமா? எனது இல்ல, ராஜாவானவர் ராஜா கிட்ட இருக்கிற காசு ராஜாவது இல்லை அப்படி வாழ்ந்தா. அது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஜனங்கள்லாம் ஒரு நம்ம மேல மரியாதை நம்பிக்கை வச்சு, ட்ரஸ்ட் தான் நம்பிக்கை. ட்ரஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்காதீங்க, ட்ரஸ்ட் நம்பிக்கை. நம்பி கொடுத்துருக்கா என்ன, இவன்கிட்ட காசு கொடுத்தா ஒழுங்கா வச்சுட்டு இருப்பான், ஜனங்களுடைய நன்மைக்கு தான் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கான்னு. ஒரு பைசா அனாவசியமா கொடுக்க மாட்டான், ஆனா கொடுக்க வேண்டிய சந்தில கொடுக்காமலும் இருக்க மாட்டான். அப்படி கேர்ஃபுல்லா அவளுக்கு ரூல்ஸ் சொல்றதுல இருந்தது, தர்மசாஸ்திரம் இருக்கு, அது அப்புறம். ஆனா விவகாரம் என்ன, இந்த ராஜா கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். ஏதோ கவித்துவம் பண்ணுவேன், கவித்துவம் பண்றிய ஒரு கவித்துவம் பாடு, நாலு பேருக்கு இங்க இருக்கிற சந்தோஷம் மட்டும் நான் கொடுக்கறேன். வைரினாஜயாத்தம் அப்பா பரமேஸ்வரா, இந்த பரமேஸ்வருடைய ஒரு சரீரம் இருக்கு பார்த்தல, ஒன் ஹாஃப் ஆஃப் தி பாடி அம்மா எடுத்துன்னு போயிட்டான், அர்த்தநாதியா போயிட்டான். பரமேஸ்வரனுக்கு என்ன சார் ஆயிடுத்த, ஒரு பகுதி ஒரு ஹாஃப் தி பாடி போயிடு, இன்னொரு சரீரம் இருக்கு பார்த்தா இன்னொரு ஹாஃப் தி பாடி இருந்தது. அது என்ன, அது சங்கர் நாராயணன் எடுத்துட்டு போயிட்டார். அவர் பரமேஸ்வரன் இன்னொரு சரீரம் எடுத்துட்டு போயிட்டார் பார்த்தீங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னர், ஒரு பாதி அம்பாள் சாப்பிட்டா, இன்னொரு பாதி அவர் எடுத்துட்டார். இத்தம் மகாவிஷ்ணு எடுத்தான், அண்ணாவும் தங்கியும் எடுத்துட்டான் விவகாரம். கடைசியில என்ன சொன்னர், ஈத்தரம் திரிபுரஹாரா பாவே சமுன்மீலிதே, உலகத்துல பரமேஸ்வரனுக்கு என்ன ஆப்சன்ஸ் வந்தாச்சு, அவர் காணவே காணும். பரமேஸ்வரனே இப்படி ஆயிடுச்சு. இந்த பரமேஸ்வரன் அண்டி சில பேர் இருந்த, யாரு இந்த பரமேஸ்வரனை அண்டி சந்திரன் இருந்தாராம். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சந்திரனானவர் ஆகாசத்துக்கு போயிட்டார். கங்கா மாதா எங்க இருக்குன்னா, கங்கா மாதா பூமியில போயிட்டார. என்ன ஆயிடுச்சு, ஆகாசத்துக்கு சந்திரப்பட்ட போயிட்டார். கங்கா மாதையானது பாகீரது பூமி அடைஞ்சு விட்டா. சரி, பாம்பெல்லாம் உடம்பு இருந்ததுன்னு மாதளம், அது என்ன ஆயிடுச்சுன்னா அது நேர நாகலோகத்துக்கு போயிட்டான். இத்தனை போயிடுது. அந்த பரமேஸ்வரனிடத்திலே சில குணங்கள் இருந்தது. சர்வஜ்ஞத்வம் அதீஸ்வரத்வம் ச, எல்லாமும் அறியக்கூடியதான ஆம்னிசியன்ஸ் ஒன்னு இருந்தது. எதையும் செய்யக்கூடியதான தன்மை அது ஒன்னு இருந்தது. அவர்கிட்ட பரமேஸ்வரனே நல்ல குணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன சொன்னார், சர்வஜ்ஞத்வம் அதீஸ்வரம் ச அகமத்வாம், அது எங்க போறதுன்னு தெரியல, எங்க உன்னை வந்து அடைஞ்சதுன்னு. ராஜா வஸ்தோத்திரம் பண்ணமோ இல்லையா, உன்னை வந்து அடைஞ்சதுங்க. சரி, சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்னடா ஆச்சுன்னு, அவர்கிட்ட இன்னொரு குணம் இருந்தது. என்ன தெரியுமோ, பிச்சாடனம், பிச்சை எடுக்கிறது. பரமேஸ்வரன் அது எங்க இருந்ததுன்னா, மாம்ச பிச்சாடனம், என்ன வந்து சேர்ந்துருக்கு, அதனால தான் நான் பிறந்த பிச்சை எடுக்கிறேன். ராஜா பார்த்த கற்பனை நன்னா இருக்கு. யோகர்னா பரமேஸ்வரன் போயிட்டார், அவருடைய குணங்கள்லாம் அப்படி ஆச்சு, இது எல்லாம் ஒவ்வொன்னு அங்கேயும் போயிடுச்சு. அவரிடம் நல்ல குணங்கள் உன்னை வந்து சேர்ந்தது, பிச்சாடமே என்ன வந்துருக்கு, அதனாலதான் எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கேன்னு சொன்னீரேன்ட்டு ஏதோ காசை கொடுத்தார். கதை போறதுன்னு சொல்லலாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னொருத்தருக்கு இந்த கேட்க ஆரம்பிச்சோம்னா, அவரிடத கையெழுந்து நின்னடையானால் ரொம்ப ஜனங்கள் உங்களை ரொம்ப பார்ப்பேன். ஆனால் அதே சமயத்துல இவர் கவித்துவம் பாடினாரோ இல்லையோ, அதே விதமாக நீங்கள் ஒரிஜினலா எதை பண்ண தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில க்ஷேமம் ஏற்படும். ஆகவே பகவான் நம்ம என்ன பிரார்த்திக்கணும், யாருக்கும் நீச்சமாக போகப்படாது, சிக்ஷை எடுக்கக்கூடியதான நிலை வரப்படாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ விதமாக காசு கொடுத்துதான் உதவணும்னு இல்ல, நல்ல வார்த்தை சொல்லுங்க. மனசு கவலைப்படும் பொழுது அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும், அது உதவுறதுதான். இப்படி நீங்க உதவ பரிஸ்தி நமக்கு வரணும், நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் நிலை வருது, அதான் ரொம்ப சக்தி. அதுதான், அது இல்லாத போனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. கிம் லாகவம் அகமதோ கிம் கஹனம் ஸ்ரீசரிதம் கச்சரிதோ யோ ந கண்டிதேனா கிம் துக்கம சந்தோஷ கிம் லாகவம் அகமதோ யான்சா. சின்ன கேள்வி சின்ன பதில். ஆனா யோஜனை பண்ணிட்டே போனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நாள் முழுக்க அது மனசுல அப்படியே சுத்தி கொண்டிருக்கும். அப்படி அழகான கேள்வி பிரஸ்னோத்தரங்கள். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த நாள்